இதை ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு சுவாமி வந்தார், சேஷங்கிற பேர் இருக்கிறவன் அதை தவிர்த்தணும்னு சொன்னேன்னா இவர் பாட்டுக்கு ஒருத்தர் பிடிச்சு தன் இஷ்டத்துக்கு வச்சார். ஏன் சுவாமி வெய்யறீர், இப்பதானே சேஷங்கிற பேர் இருக்கிறவன் அதெல்லாத்தையும் தடுத்துடணும்னு சொன்னேன்னால் எனக்கு பத்மநாபன் பேரும் தருவோம். சேஷன் ஒரு பேர் வச்சுக்கலையா, நான் சேஷங்கிற பேர் இருந்தா தவிர்க்கணும்னு சொல்ல போனா, இல்ல எனக்கு ராமன் பேரு கிருஷ்ணன் பேரு நான் தாராளமா வெய்யலான்னு ஆரம்பிச்சுட்டா, நான் சொன்னது பிறவியிலே உடலுக்கு கொடுக்கப்பட்ட பேரை இல்ல, சேஷங்கிற பேர் எல்லாருக்கும் பொது, ஒவ்வொரு ஜீவனுக்கும் பொது. ராமன் பேர் இருந்தாலும், பத்மநாபன் இருந்தாலும், கேசவன் பேர் இருந்தாலும், நாராயணன் பேர் இருந்தாலும், மொத்தமா என்ன ஒரே பேர் சேஷம். அப்ப சேஷங்கிற பேர் யாருக்கு வச்சது, ஆத்மாவுக்கு, உடம்புக்கு இல்ல. உடம்புக்கு வச்ச பேர் வேணா மாறலாம், இப்ப நம்ம கூட தான் ராமன் பேர் வைக்கலாம். ராமன்னால் பார்ப்பதற்கே அழகா இருக்கிறவர் அர்த்தம், மனசையெல்லாம் அப்படியே அபகரிக்கிறவர் அர்த்தம். அப்படி எல்லாம் ஒண்ணு அழகா இருக்கிறவா தான் ராமன்ற பேர் வச்சுக்கணும்லாம் அவசியம் இல்ல, தாராளமா ராமன் வச்சுக்கலாம், அதுக்குன்னு ராமனா இருப்பார் அவர். இப்படி சொல்ல முடியாது, ஆஜானு பாகு ஒரு சுவாமி பேர் வச்சுட்டார், அதுக்குன்னு முழந்தாள் வலிக்கெல்லாம் அவருக்கு கையெல்லாம் நீண்டு இருக்கணுங்கிறது இல்ல. இப்போ அப்ப ஸ்ரீயப்பத்தின்னு ஒருத்தர் பேர் வச்சுருக்கார், அழப்படாரா, யாருக்கு அதெல்லாம் கிடைக்காது. இப்போ பெருமானுக்கு வச்சிருக்கிற பேரை நாம வச்சிருக்கோம் அவ்வளவே, ஆனா நமக்குன்னு ஒரு பேர் இருக்க வேண்டாமா, சேஷன். அப்ப பெருமானுக்கு சேஷனா இருக்கேன், கைங்கரியம் பண்ணணும். இது எங்க கிடைச்சது, ஓங்கிற பிரணவத்துலதான் கிடைத்தது. ஆங்கிற எழுத்தால் சொல்லப்படுகிற ஜீவாத்மா, ஆங்கிற எழுத்தால் சொல்லப்படுற பரமாத்மாவுக்கு, மா என்னும் எழுத்தால் சொல்லப்பட்ட ஜீவாத்மா அடிமை. இது வரைக்கும் புரிஞ்சது ரொம்ப சரி சுவாமி, புரிஞ்சுட்டேன். சேஷத்துவம் சொல்ல வந்தீர், ரொம்ப நாழி எடுத்து தெரிஞ்சு போச்சு. ஆனா எனக்கு ஒரு ஆசை, என்னவா நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப சேஷத்துவத்தை புரிய வைத்தீர். நான் நினைச்சிருந்தது ஞானி, தேகத்தை விட வேறேங்கிறதுனால ஞானமுடையவன் தான் நினைச்சிருந்தேன். ஞானம் வந்த உடனேயே கூட ரெண்டு பக்க விளவு வரும், நேத்தே சொன்னேன், ரெண்டு விளவு வரும். ஞானம், நான் ஞானமுடையவன்னே தெரிஞ்சா உடனே ஒண்ணு வந்துடும். அப்ப முயற்சி என்னது, பிரவிருத்தி என்னது, யத்தனம் என்னது, என்ன அறிவுடையவன்னா நான் தான் செய்யணும். இது கடிகாரத்துக்கு அறிவு கிடையாது, அது ஒண்ணுமே செய்யாது. எனக்கு அறிவு இருக்கு, நான் தான் அதுக்கு சாவி கொடுக்கணும், அது தப்பா மணி காட்டுக்குன்னா நான் தான் திருப்பி வைக்கணும், உபன்யாசம் முடிஞ்ச உடனே பொட்டிக்குள்ள ஜாகிரதையா எடுத்து வைக்கணும், அடுத்த உபன்யாசத்துக்கு வந்து வைக்கணும், நான் தானே முயற்சி பண்ணணும். அது சௌக்கியமா இருக்கும், அது ஒண்ணுமே திரும்பியே பார்க்காது. இப்ப அப்ப அதுக்கு ஞானம் இல்லேன்னு உடனேயே முயற்சி அதோடது இல்லேன்னு அழுத்து. ரெண்டாவது துல்லியமா மணி காட்டுது சாமி, இப்ப எந்த வருஷம் வாங்கினதோ தெரியாது, இப்போ என்ன அழகா மணி காட்டுறது தெரியுமோ, ஒருவேளை நான் தப்பாவே சொல்லிருந்தா கூட அது சரியா மணி காட்டுறது, நல்ல கடிகாரம். அந்த கடிகாரத்துக்கு திடீர்னு சந்தோஷம் வந்துருச்சு, அதை பார்த்துப்போ, நான் என்னமா எத்தனை வருஷமா இந்த உபன்யாசகருக்கு மணி காட்டின் இருக்கேன் தெரியுமோ அப்படின்னு சந்தோஷப்பட்டது. படுமா, முயற்சி எடுக்குமா, செய்யாது. சந்தோஷப்படுமா, படாது. ஏன், அறிவில்லை. அறிவிருந்தாத்தான் முயற்சி, அறிவிருந்தால்தான் மகிழ்ச்சி. முயற்சியோ மகிழ்ச்சியோ அறிவிருந்தால், அப்ப இந்த பொருளுக்கு அறிவு கிடையாதோ இல்லையோ, அப்ப முயற்சி யாருதான் இருக்கணும், பொருளோடைய எண்ணுதான் இருக்கணும். அப்ப பிரயத்தனை என்னது, இந்த கடிகாரத்தை துல்லியமா பார்த்து சரியா 9:45 ஆன உடனே உபன்யாசத்தை நிறுத்திட்டா மகிழ்ச்சி யாருதான் இருக்கணும், என்னதா இருக்கணும்னு சொல்லணும். அதை விட உங்களுக்கு தான் மகிழ்ச்சியா இருக்கும். இப்போ அதுக்காக தான் சொல்ல வந்தேன், நான் தான் மகிழ்ச்சி பட்டிருக்கணும், சரியா 9:45 முடிச்சிட்டோன்னு இந்த வேலை நல்ல வேலை முடிச்சார் சுவாமி. அப்படி நீங்க மகிழ்ந்து படுவிடல. இப்ப ஆக மொத்தத்துல கடிகாரத்துக்கு மகிழ்ச்சி இல்லை, அது தெளிவா தானே இருக்கு. ஞானம் இருக்கிறவன் தான் மகிழ முடியும், ஞானம் இருக்கிறவன் தான் பிரயத்தனம் பண்ண முடியும். இப்ப ஜீவாத்மாவுக்கு ஞானம் உண்டு பார்த்துட்டோம், அப்ப அடுத்து பிரயத்தனம் அவரு தானே, சந்தோஷம் அவரு தானே, பிரயோஜனம் அவரு தான் இருக்கணும். பிரயோஜனமும் ஆத்மா தான், அதே போல பிரயத்தனமும் ஆத்மா தான் தோணும். இல்லை 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 இல்லைங்கிறதான் இப்ப நாம புரிஞ்சுக்கணும். இப்போ ஓம்காரம் என்ன சொல்ல வர்றதுன்னா, பகவானுக்கு நீ சேஷன், ஆகவே எல்லா மகிழ்ச்சியும் உன்னை கொண்டு சந்தோஷப்படுறதெல்லாம் அவருது, மகிழ்ச்சி அவருது, ஆனந்தம் அவருது, பிரயோஜனம் அவருது, முயற்சி யாருது, அதுவும் அவரது. உனக்கு மோட்சம் கொடுக்க வேண்டிய முயற்சியும் அவருது தான், உன்னை பிறப்பித்த நாள்ல இருந்து அவர் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கார். அப்ப பிரயத்தனமும் பகவானது, பிரயோஜனமும் பகவானது, இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். பிரயத்தனமும் அவரது, நான் இங்கே இருந்து மோட்சத்துக்கு போனோம்னா யார் பிரயத்தனம் பண்ணணும், பகவான் தான் படுகிறார். இல்லையோ சாமி, நாங்கள்லாம் எவ்வளவு பாருங்க, இப்போ 10 நாள் ஒழிச்சிருந்து திருக்கண்ணபுரத்துல வந்து உற்சவத்துல இருந்து ததியாராதனத்துல எல்லாம் அன்வயிச்சு உன் உபன்யாசத்தை வேற கேட்டு கோட்டில இத்தனை பண்ணிட்டு இருக்கமேனால், இது இத்தனையும் பண்றதுக்கு சரீரம் யார் கொடுத்தா, இது இத்தனையும் பண்றதுக்கு ஞானம் யார் கொடுத்தா, முதல்ல திருக்கண்ணபுரத்தை யார் ஸ்தாபிச்சா, இது இத்தனையும் பகவான் தானே பண்ணிருக்கார். அப்ப ஆதி முயற்சி எல்லாம் அவருது, தொடர்ற முயற்சி தான் நம்மளுது, முதல் முயற்சி அவரது. எடுத்து வச்சுட்டாரோ இல்லையோ, அடிய முதல் முயற்சின்னு சொல்றது ஜகத்தை சிருஷ்டித்தது, மொத்தத்தையும் சிருஷ்டித்து நமக்கு சரீரம் கொடுத்தாரோ இல்லையோ. இப்ப அன்றாட வாழ்க்கையிலே அன்னன்னைக்கு பண்ண வேண்டியது என் முயற்சி தான், ஆனா இத்தனையும் பண்றதுக்கு வேண்டிய ஆதாரத்தை அவர் கொடுத்திருக்காரோ இல்லையோ, அப்ப அது அவருடைய முயற்சி தானே. அப்ப முயற்சியும் அவரது, அவர் திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன், அவர்தான் மோட்சம் கொடுக்க போகிறார். அப்ப பிரயத்தனம் எல்லாம் பெருமானது, பிரயத்தனம் அவரு தான் எடுத்து, சுவாமியும் அவரா இருக்கார், தலைவனும் அவரா இருக்கார், ஊதியம் கொடுக்கறது அவரா இருக்கார். அப்ப பயன் யாரு தான் இருக்கணும், அவரு தான் இருக்கணும். பிரயோஜனமும் அவரது தான், பிரயோஜனமும் அவருதுன்னு தெரிஞ்சுட்டா சேஷத்துவம் புரிஞ்சுட்டுன்னு அர்த்தம். பிரயத்தனம் அவருதுன்னு தெரிஞ்சுட்டா பாரதந்திரியம் புரிஞ்சுட்டோன்னு அர்த்தம். ஏன்னா பரதந்திரனா ஒருத்தர் இருக்காருனால் அவர் தான் முயற்சி எடுக்கவே மாட்டார். இதோ இந்த கடிகாரம் பரதந்திரம். அதே மாதிரி ஒருத்தர் சேஷனா இருக்காருன்னு சொன்னா தான் மகிழ்ச்சி அடையவே மாட்டார், கடிகாரம் தான் மகிழ்ச்சி அடையாது. இதை சொல்றச்சே உங்களுக்கு ஒரே சந்தேகம் வரும், சாமி ஜட பொருளை போய் கடிகாரம்ங்கிற அறிவற்ற பொருளை போய் அறிவுள்ள எனக்கு சமமா சுருட்டிடு, இதுக்கு அறிவே கிடையாது. இப்போ இதோ இப்போ புஷ்ப மாலை போட்டாலும் இல்லையோ, இந்த மாலை தானே முயற்சி எடுத்து அடி என் கழுத்துக்கு வந்துருமா, எடுக்காது. அப்ப முயற்சி அது இல்ல. இத நான் கழுத்துல போன உடனே நல்ல வேலை இவர் கழுத்துக்கு நாம வந்து சேர்ந்தோம், அது மகிழ்ச்சி அடையுமா, நிச்சயமா அடையாது. அப்ப அதுக்கு பிரயோஜனமா அதோடது இல்ல, பிரயத்தனமா அதோடது இல்ல, ரெண்டு என்னது நன்னா புரியும் உங்களுக்கு. ஏன்னா இது ஜடப்பொருள், ஒரு ஜடப்பொருள் இருந்துட்டாலே அறிவில்லேனாலே அப்படித்தான் இருக்கும். ஆனா இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்னே ஒன்னும், ஜீவாத்மா அறிவுடையவர், ஜீவாத்மாவுக்கு நிரம்ப அறிவு இருக்கு. ஆனா அந்த அறிவு இருந்தும் அவர் ஒன்ன தப்பா புரிஞ்சுட கூடாது. இப்போ பயன் என்னது முயற்சி என்னதுன்னு நினைச்சு கூடாது. அறிவு இருந்தாலும் அந்த அறிவு இருக்கிறதுக்கே பயன் என்ன தெரியுமோ, அது நினைச்சு சொன்னேன், அறிவு இருந்து மட்டும் பிரயோஜனம் இல்ல, அந்த அறிவு என்ன அறிவா இருக்கணும், முயற்சியும் பகவானது பயனும் பகவானது, பிராப்தாவும் பிராபகனும் பிராப்திக்கு உகப்பானும் அவனே, அடைவிப்பவனும் அவன், அடைபவனும் அவன், அடைந்து ஆனந்தப்படுபவனும் அவன். இந்த அறிவு தான் சேஷத்துவம், சேஷத்துவம் சொல்லிருக்கும். அப்ப பெருமானுக்கு நான் அடிமைன்னு மட்டும் அறிவு அறிவு இருக்கணும், எதோ பத்தி அறிவு இல்ல, அவனுக்கு நான் அடிமைங்கிற அறிவு இருக்க வேண்டும். இதத்தான் ஓங்கிறதுல இருந்து சொல்லப்படுறது. அப்ப பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அடிமை, ஆங்கிற எழுத்தால் சொல்லப்பட்ட ஸ்ரீமன் நாராயணனுக்கு மா என்கிற எழுத்தால் சொல்லப்பட்ட ஜீவன் அடிமை. ரொம்ப சரி ஒத்துனுட்டேன், இத்தனை நான் சுதந்திரன் நினைச்சிருந்தேன், நானே நான் என்று நினைச்சிருந்தேன் இல்லன்னு சொல்லிட்டு அடிமைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்படி வேணா வச்சுக்கலாமா, திங்கக்கிழமை அன்னைக்கு இவருக்கு அடிமை, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இவருக்கு அடிமை, புதன்கிழமை அன்னைக்கு இவருக்கு அடிமை, சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு வரேன் சாமி, அதனால சனிக்கிழமை அன்னைக்கு சௌரி பெருமாளுக்கு அடிமை. அப்படியே ஒவ்வொரு நாள் செவ்வாய் ஒருத்தர் இருக்கார், புதன் ஒருத்தர், கிரகங்கள்லாம் நிறைய பேர் இருக்காள் இல்லையா, அவ வாழ்க்கை போனா தானே என்ன ஜாகிரதையா வச்சுப்பா, அந்த கிரகத்துக்கு பிரீதி பண்ணாதான் நான் கிரகம் கட்ட முடியும். கிரகம்னா வீடுன்னு அர்த்தம், இந்த வீடு கட்டணம்னா அவர் பிரீதி அடையணும் என்றால் அதுக்கு மேல ஒரு எழுத்து சொல்றது அது ஆய ஊ, நடுவுல ஊன்னு இருக்கும் இல்லையோ, ஊக்கு அப்புறம் தானே மான் வந்திருக்கு. ஊ என்ன சொல்லும்னா, ஓஹோ நீ உன்னை விட்டுட்டியாப்போ, அகாரத்தால் சொல்லப்பட்ட பரமாத்மாவுக்கு மகாரத்தால் சொல்லப்பட்ட ஜீவாத்மா அடிமை, இல்லை எழுத்து விட்டு போச்சு நிமிந்து நில்லுங்கன்னு. நான் எழுத்து என்னன்றது இப்ப சொல்றேன், ஆகார அகாரத்தாலே சொல்லப்பட்ட பரமாத்மாவுக்குன்னு தானே போட்டு, அதுக்கு மேல ஊ என்ன தெரியுமா சொல்லும், பரமாத்மாவுக்கே ஜீவாத்மா அடிமை, பரமாத்மாவுக்கு அடிமைன்னு மட்டும் சொல்லக்கூடாதான், பரமாத்மாவுக்கே அடிமை. அப்படின்னு அவனை தவிர மற்ற பேருக்கு நான் ஆட்படேன். இதத்தான் திருமங்கையாழ்வார் சொல்றார், கண்ணபுரம் உன்னுடையானு கடியேன், அகாரத்துக்கு மகாரம் அடிமை. ஒருவருக்குரியேனோ, அவனை தவிர நான் மற்ற பேருக்கு உரியவன் ஆவேனோ, அதான் ஊங்கிறதுக்கு அர்த்தம். அப்ப மகாரம் ஜீவாத்மா, அகாரம் பரமாத்மா, பரமாத்மாவுக்கே ஜீவாத்மா அடிமை. கண்ட கண்ட பேருக்கு அறிமை கொடுக்க முடியாது, நமக்கு சோறு கொடுக்கறா கூரை கொடுக்கறாங்கிறதுக்காக யாராருக்கோ கூழை கும்பிடு போடுவது முடியாது. யார் இந்த சரீரத்தை கொடுத்து ஏற்படுத்தி வச்சிருக்காரோ அப்ப அவருக்கு தான் அடிமையா இருக்கணும். என்னென்ன விலகி போச்சு, இப்போ முதல்ல நான் அடிமைன்னு தெரிஞ்சிருந்தேன், ரெண்டாவது எனக்கு நானே சுதந்திரன் இல்ல, நான் சுதந்திரன் இல்ல, நான் சேஷன்னு தான் தெரிஞ்சிருந்தேன், மூணாவது அன்னசேஷத்துவம், மற்ற பேருக்கு நான் அடிமை அல்லேன், இவருக்கு அவருக்கு 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 அதெல்லாம் கிடையாது, அந்நியர்களுக்கெல்லாம் சேஷப்படவே மாட்டேன். இதுக்கு தான் அனன்யார்க சேஷத்துவம்னு சொல்லுவார் பகவத், அனன்யார்க சேஷபூதன் ஜீவாத்மா, பகவானுக்கே அச்சு தீர்ந்தவராய், பகவானுக்கே அடிமையாய், மற்ற பேருக்கு ஆட்படாதவராக இருக்கிறார். இது ஓங்காரத்தினுடைய அர்த்தம். இப்ப சேஷத்துவம் தெளிவாயிடுதா, ரெண்டு ஆபத்து இருந்தது, நானே நான், முதல்ல சொல்லிருந்தேன் இல்ல இல்ல, யாராருக்கோ நான், ரெண்டையும் தவிர்க்கணும். நானே நானும் இல்ல, எனக்கு நானும் இல்ல, பிறருக்கு நானும் இல்ல, அவனுக்கே நான். அப்ப பரமாத்மாவுக்கே நான் தெரிஞ்சு போச்சுனால் சேஷத்துவம் புரிஞ்சது. ரெண்டு ஆபத்து சொன்னேன், இப்ப மற்ற பேருக்கு அடிமைன்னு தெரிஞ்சுட்டு இருந்தேன், பகவானுக்கு அடிமைன்னு தெரிஞ்சுக்கணும். எது முதல்ல வரணும்? அஜீர்ண வியாதி இருக்கு, சக்கரை பொங்கல் சாப்பிடணும். இந்த ரெண்டுல எது முதல் தேவைப்படும்? நமக்கு அஜீர்ணம் போறது முதல் தேவையா, சக்கரை பொங்கல் சாப்பிடுறது தேவையானா? போனா தான் சாப்பிடவே முடியும். அஜீர்ணம் இருக்கிற வரைக்கும் சக்கரை பொங்கலே சாப்பிட விடாதே. சாப்பிட்டா உள்ள இருக்கிற கிருமி தான் சக்கரை பொங்கலை சாப்பிடும், நம்மள சாப்பிட விடாது. இன்னும் அது நன்னா வளர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்ப முதல்ல வேண்டாதது தொலையணும். நம்ம வீட்லயே ஒரு பிள்ளை இருக்கு, ஏதோ தப்பான பழக்கம் இருக்கு, வைத்தியர்கிட்ட கூட்டுன்னு போனேன், அவர் அப்படி இப்படி உபதேசம் பண்ணி விட்டுடுப்பான்னு சொன்னார். அதே அந்த பிள்ளைக்கு நான் கொஞ்சம் திருமாலே திருப்பள்ளிசி எல்லாம் சந்தை சொல்லணும். வைத்தியர் சொன்னார், முதல்ல இந்த தப்பு பழக்கத்தை போக்குற வழிய பாரு, திருமாலை திருப்பள்ளிசி எல்லாம் அப்புறம் வரட்டும், முதல்ல தப்பு போகட்டும். இதுதான முதல்ல சொல்லுவார். அப்ப எது கூடாதோ அது முதல்ல விலகணும். வேணுங்கிறத நாளை கூட பாத்துக்கலாம். அத போல மற்ற பேருக்கு அடிமைங்கிற நினைவே கூடாது, அது தப்பு, அது அஜீர்ணத்தை போலே. அப்ப அன்னசேஷத்துவம் தொலைகள் பிரதானம் பகவத் சேஷத்துவத்திலும். பகவானுக்கு அடிமைன்னு தெரிஞ்சுங்கிறது கூட நாளைக்கு வரலாம், அதை விட மற்ற பேருக்கு அடிமை அல்லேன் அப்படின்னு புரிஞ்சு இன்னைக்கு வந்துடணும் இல்லையோ. இதனாலதான் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திருமாலே முழுமுதற் கடவுள் என்னும், ஒருவில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்துலகங்கள் உய்ய செருவிலே அறக்கருகோனை சத்தனம் செவகனார். அவர் ஆறுனால் தேவனல்லால் தேவனில்லை, அவர்தான் தேவன், பகவான் தான் தேவனாக இருக்கிறார். அவரை சொல்லச்சே, தேவனே தேவனாவான்னு தொண்டடு புழியாழ்வார் சாதிக்கிறார் இல்லையோ, மற்ற எல்லா தெய்வங்களை காட்டிலும் தேவதேவனாய் முழுமுதற் கடவுளாய் உலகனைத்தையும் படைத்து காத்து அழிப்பவனாய் இருப்பவர் சர்வேஸ்வரன் பகவான், அவர்தான் தேவதேவன். மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ. அனைத்து வேதாந்த வேத நூல்களும் ஒரு முகமாக ஒரு கருத்தாக சொல்லியிருப்பது ஸ்ரீமன் நாராயணன் பரதேவதை, அவனைத்தான் பற்ற வேண்டும். மோட்சம் கொடுக்கிறவர் அவர்தான். மற்ற தேவதைகள்லாம் இதை கொடுப்பா அதை கொடுப்பாள், இதை விட முக்தி கொடுக்கணும்னா எங்க வரணும்? சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். திருக்கண்டபுரம் சபரி பெருமாள் தான் கொடுக்க போறார். அப்ப நமக்கு என்ன தேவைங்கிறத அடையாளம் கண்டுங்க. எனக்கு என்ன இப்ப நிறைய உடுப்பெல்லாம் நல்லா போட்டுக்கணும், வேட்டி குழந்தைக்குறி வேட்டி வேணும், இது தேவையா? இல்ல நன்னா சுகுசா படுக்கிறதுக்கு கட்டில் வேணுமா? இல்ல ஒரே கட்டிலா வைகுந்தத்தில் போய் படுத்துக்கணுமா? அதை பொறுத்து தான் நம்ம யார் வாசல்ல நிக்க போறோங்கிறதே இருக்குப்போ. சொத்து பத்து வேணும்னா அக்னிட்ட கேட்கலாம், ஆரோக்கியம் வேணும்னா சூரியனிடத்துல கேட்கலாம், ஞானம் வேணும்னா பரமசிவனார் இடத்துல கேட்கலாம், மோட்சம் வேணும்னா ஜனார்தன இடத்துலதான் வந்தாக வேண்டும். ஆகவேதான் அவரையே நேரே பற்றி விடுவோங்கிறதில் ரொம்ப உறுதியோடு இருக்கும். அப்ப பகவானாரு சேஷி, அவர் தானே சேஷி, தலைவன், தொண்டை ஏற்றுகிறவர். நாம் எல்லாரும் சேஷர்கள், நாம் தொண்டு புரிபவர்கள். ஒரு துளியாவது பகவானுக்கு தொண்டு புரிந்தால்தான் சேஷத்துவம் நிலைக்கும். இத சொன்ன உடனே என்ன சந்தேகம் வரும்னா, கொஞ்சமாவது கைங்கரியம் பண்ணாதான் சேஷத்துவம் நிலைக்கும்னு சொன்னார். அப்படின்னால் ஆந்தனையும் பண்ணணும்னு அர்த்தம். ஆந்தனையும் கைங்கரியத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம், தப்பா ஒன்று சொல்லலாம், சரியா ஒன்று சொல்லலாம். ஆந்தனையும் பண்ணணும் சுவாமினால், முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும்னு அர்த்தம். முடிஞ்ச அளவுக்குங்கிறதுக்கு ரெண்டு சொல்லலாம். அப்போ முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும், ரெண்டுமே சொல்லலாம் இல்லையா? இப்ப முடிந்த அளவுக்குன்னு அழுத்தம் திருத்தமா சொல்றதுக்குள்ளே அரை முழம் கிள்ளு புஷ்பம் வாழ்ந்து கொடுத்துருவார், அவர் கோட்டீஸ்வரரா இருப்பார். ஆனா வெறும் 10 ரூபாய்க்கு அரை முழம் புஷ்பத்தை வாழ்ந்து சமாளிச்சா, என்ன சுவாமி ஒரு ரெண்டு மாலை வாழ்ந்துட கூடாதான்னு கேட்டா, நீர் தானே முடிஞ்ச அளவுக்கு பண்ணா போரும் நீர். நான் முடிஞ்ச அளவுக்குன்னு என்ன சொன்னேன், உன்னால் எத்தனை முடியுமோ அத்தனைன்னு சொன்னேன். அவர் என்ன எடுத்துனுட்டார், உன்னால எவ்வளவு குறைச்சலா முடியுமோ அத்தனை எடுத்துட்டான். அதனால அப்படி சொல்லக்கூடாது. இப்போ ஆந்தனை செய்யணும், முடிந்த அளவுக்கு செய்யணும், கிஞ்சித்தாவது செய்யணும்னால் பெருமான் நமக்கு பண்ணிருக்கிற உபகாரத்தோடு ஒப்பிட்டால் நான் எப்பேற்பட்ட உதவி பண்ணாலும் அது கிஞ்சித்து தான். அவர் பண்ணிருக்கிறதோட ஒப்பிட்டா நம்ம ஆச்சாரிய நமக்கு எத்தனையோ உபதேசம் பண்ணார், பௌதிஷம் முழுக்க கேட்டோம், ரகசியத்திரையம் எல்லாம் கேட்டோம். அதுக்காக அவருக்கு 100 ரூபா சம்பாவனை பண்ணி 2 சீப்பு வாழைப்பழம் கொண்டு கொடுத்தேன். கொடுத்துட்டு 2 சீப்பு வாழைப்பழமும் 100 ரூபாவும் கொடுத்துருக்கேன். நீர் சொன்ன 1102 பாசம் இருக்கும், சமமா இருக்குமா பாருங்க. இருக்குமா? இருக்குமா? ஒரு நாள் இருக்காது. அப்ப இது ஒருத்தர் சொன்னார், இன்னொருத்தர் நிஜமாவே 2 லட்சம் ரூபா கொண்டு சமாளிச்சார். 2 லட்சம் ரூபா கொடுத்துட்டு அவர் 100 ரூபாயும் ஒரு சீப்பு வாழைப்பழமும், நான் 2 லட்சம் ரூபாயும் 24 மாதுளம்பழமும் பாரு, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. இப்ப சொல்றீரான்னு கேட்டால் 1102 பாட்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் 100 ரூபா சீப்பு வாழைப்பழமும் சுமார், 2 லட்சம் ரூபா மாதுளம்பழமும் சுமார். அப்ப எதுவா இருந்தாலும் கிஞ்சித்து தான். அதே போல பெருமான் நமக்கு எத்தனை பண்ணிருக்காருங்கிறத பார்த்து நாம தொண்டு புரிய வந்தால் கிஞ்சித்து தான். எதுவா இருந்தாலும் கிஞ்சித்து, அந்த கிஞ்சித்தாவது செய்து கொண்டிருந்தால் தான் சேஷத்துவம் நிற்கும். அப்படி யாரெல்லாம் கைங்கரியம் பண்ணவா இருக்கா? புலலோகாச்சாரியர் நாலு பேரை முக்கியமா எடுத்தார். லக்ஷ்மணனை போலே அவர் தான் கூட கூட போய் விடாம முழுக்க கைங்கரியம் பண்ணினார். அடுத்தது பெரிய உடையார் ஜடாயுவ போலே உயிரையே கொடுத்து கைங்கரியம் பண்ணாரு. சீதையை ரட்சிக்கணுங்கிறதுக்காக தன் உயிரை நீத்து கைங்கரியம் செய்தார். அப்ப ஜடாயுவ போலே பிள்ளை திருநறையூர் அரையறை போலே தொட்டியன் திருநாராயணபுரம் ஸ்ரீரங்கத்திலேருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு, மேற்க போனோம். அந்த இடத்துல பெருமாள் எழுந்துள்ளிருக்கார் ரங்கநாத பெருமாள். இந்த சுவாமி சேவைக்கு போனார். அவர் ஒரு அரையர் சுவாமி, பிள்ளை திருநறையூர் அரையர்னு திருநாமம். அவர் போன அன்னைக்கு யாரோ நெருப்பு மூட்டுட்டா, திடீர் திடீர்னு கோவிலே பத்தி எரியறது, பெருமாளே பத்தினோடு போல் இருக்கு. ஓ, இந்த பெருமாளை ரட்சிக்கணுமேங்கிறதுக்கா ஓடி போய் கட்டிண்டார். அவரை காப்பாத்தணுமேங்கிறதுக்கா மனைவி பிள்ளைகள்லாம் அவரை கட்டிண்டா. எல்லாருக்கும் பிராணம் படுத்து, மொத்த பேரும் பிராணனை திறந்து கைங்கரியம் பண்ணிருக்காளோ இல்லையோ, அதை போல் கைங்கரியம் பண்ணுங்கிறார். இதெல்லாம் கேட்க சார் சாமி, இது என்ன பிராணனை விடணுங்கிறீரா? இப்போ ஏதோ நான் பாடு இருந்து பத்து நாள் ஜெயிச்சு போலாம்னு நினைச்சுட்டு வந்திருக்கோம். அதுவும் ஒவ்வொருத்தர் நாங்க இன்னைக்கு போலாமா நாளைக்கு போலாமா சீக்கிரம் வாங்கிட்டோமா நாளை கழிச்சு எல்லாம் பேசிட்டு இருக்கோம். நீர் என்னமோ பிராணனை எல்லாம் விட்டு கைங்கரியம் பண்ண, அவர் பிராணனை விட்டு கைங்கரியம் பண்ணார். நாம கடைசி பட்சம் அவர் பிராணனை விட்டார்னு தெரிஞ்சுதானு கைங்கரியம் பண்ணலாமோ இல்லையோ, நம்ம விடுறோமோ இல்லையோ, அந்த அறிவானு வேண்டாமா? இது மூணாவது சொன்னார். அடுத்தது சிந்தையந்தியை போலே, அது கோகுலத்தில் இருந்த பெண் பகவான நினைச்சுலே இருந்தார். புல்லாங்குடல் ஓச காதலப்பட்டது, ஓடி போய் கிட்டக்க இருந்து கண்ணனு கைங்கிரம் வந்து சேவிக்கணும்னு ஆசை அவளுக்கு. ஒன்னும் முடியல, பெரிய மாமியார் சின்ன மாமியார் மாமனார் எல்லாரும் ரேழியில உட்காண்டிருக்கா, இவளானா அடுக்கலையில இருக்கா. நான் சொன்னதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப யாரும் கவலைப்பட வேண்டாம். அப்போ அப்ப பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அப்ப யாரும் வெளியில போக முடியல, எல்லாரும் பெரியவாள்லாம் உட்காண்டிருக்கா. அதனால ரொம்ப வருத்தம், ரேழியை பிடிச்சுன்னு வாசப்படிய பிடிச்சு நின்னா. குடல் வாச காதல கேட்டது ரொம்ப சந்தோஷப்பட்டா, பண்ண புண்ணியத்தை எல்லாம் தொலைச்சிட்டா, போக முடியலையேன்னு வருத்தப்பட்டா, பண்ண பாவத்தை எல்லாம் தொலைச்சிட்டா. ஒரே நிமிஷம் பாவமும் தொலைஞ்சது புண்ணியமும் தொலைஞ்சது, ஊரையே விட்டா தேகத்தையே விட்டா வைகுந்தத்துக்கே போயிட்டா. அவ பண்ணின கைங்கரியங்கிறார். அப்ப சிந்தையந்தி ஜெகத் சூதிமன்னு இந்த ஜெகத்துக்கே முன்னுதாரணமாய் இப்படித்தான் பக்தி, இப்படித்தான் கைங்கரியம் இருந்தாள். நம்ம சின்ன கைங்கரியம் பண்ணலாம், வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுதுன்னு ஆண்டாள் சொல்லலையாப்ப. இதத்தான் மனோ வாக்காயங்கள், வாக்கினால் கருமந்தன்னால் மனத்தினால் சிறத்ததன்னால் வேட்கமீதூர வாங்கி விழுங்கினேர் கிணியவாரேன்னு திருமங்காழ்வாருடைய கோஷம். அப்ப சேஷத்துவம்னாலே கைங்கரியமனும். இந்த நாலு மகனீயர்களை பத்தி தான் கைங்கரியத்துக்குன்னு எடுத்திருக்கார். அந்த கைங்கரியமும் பரார்த்த கைங்கரியமா இருக்கணும். இது சொல்ல வர்றதே என்ன, கைங்கரியத்துல ரெண்டு வகை. நான் பண்ணேன், நான் பலக போன்றிருக்கேன், என்னாலதான் இந்த கைங்கரியம் நடந்தது, என்னத்தான் எதுக்கு எடுத்தாலும் கூப்பிடுவா, எனக்கு தான் முதல் தொலைபேசியே வரும், ஏன்னா நான் தான் முக்கியமான உபயக்காரர், நான் தான் கைங்கரியம் தான் பண்ற. ஆனா இது எத்தனை நான் தான் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னா, இது எல்லாமே சுவார்த்த கைங்கரியம்னு அர்த்தம். சுவார்த்த கைங்கரியம்னா நம்ம விருப்பத்துக்காக பண்ற கைங்கரியம், ஆனா அப்படி இருக்கக்கூடாது. பரார்த்த கைங்கரியமா இருக்கணும். பகவானுடைய விருப்பம் அவர் முகம் மலர்தல், அவர் திருவுள்ள மலர்தல், அவர் திருவுள்ள ஆனந்தப்படுதல், அதுக்காகத்தான் கைங்கரியம் இருக்கணுமே தவிர சுவார்த்த கைங்கரியமா இருக்கக்கூடாது. அப்ப சேஷத்துவமே நல்லா மனசுல பட்டால் அனன்யார்க சேஷன் பகவானுக்கே அடிமை, அவருதுதான் பிரயோஜனம்னு புரிய புரிய, அப்ப என் பிரயோஜனத்துக்காக கைங்கரியமே இருக்கக்கூடாது. அப்ப சுவார்த்த கைங்கரியமாக இல்லாமல் பரார்த்த கைங்கரியமா, பரார்த்த அனுபவமா இருக்கணும். கோவிலுக்கு பொருள் இல்லையா, பெருமாளை நன்னா சேவிச்சுட, நன்னா அனுபவிச்சேன் சுவாமி, நன்னா சேவிச்சேன், தப்புங்கிற ஓ நன்னா, இது கூட தப்பா, நான் ஒன்னும் கேளிக்கை எல்லாம் போல ரங்கராட்டமா சுத்திட்டு வந்தேன், இங்கதானே ஸ்ரீரங்கத்துக்கு தானே போய் சேவிச்சேன், இது என்ன சுவாமி தப்புனால், இல்ல நீ இப்படி சொல்லு, அது உங்களுக்கு புரியறதோ இல்லையோ இப்படி சொல்லுன்னா, நான் ஸ்ரீரங்கத்துக்கு அடியேன் போனேன், பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கு வர சொல்லியிருந்தா, ஸ்ரீரங்கத்துக்குள்ள விட்டார், கோவிலுக்குள்ள போனேன், திருமண தூண்களுக்கு முன்னாடி நிக்க சொன்னார், திருமண தூண்களுக்கு முன்னாடி நின்னார், அவர் என்ன நன்னா பார்த்தார், அவர் என்ன நன்னா அனுபவிச்சார், வெளியில வந்துட்டேன். இது என்ன சுவாமி, இப்படி நாங்க யாரும் சொல்றதே இல்லையா, இதான் உண்மை. கடைசி பட்சம் வாய் வார்த்தை என்னவா இருந்தா கூட உள்ளத்துல இதுதான் இருக்கணும். அப்ப அடியே அவரை நன்னா சேவிச்சு அனுபவிச்சேன் இல்லே, அவர் அடியே நன்னா அனுபவிச்சார் கடாட்சித்தார், அடியேன் கைங்கரியம் பண்ண இல்லே, அவர் கைங்கரியம் கொண்டார். நான் கைங்கரியம் பண்ணேன்னு சொல்லக்கூடாதான், பகவான் கைங்கரியம் கொண்டார்னு சொல்ல வேண்டும். நான் பெருமாளை சேவிச்சேன்னு சொல்லக்கூடாது, பெருமான் அடியேன அனுகிரகிச்சார், பெருமாள் என்ன அனுபவிச்சார்னு சொல்ல வேண்டும். அப்பதான் பரார்த்த அனுபவ கைங்கரியம். சுவார்த்த அனுபவ கைங்கரியமா இருக்கக்கூடாது, பரார்த்தமா இருக்கணும். அனுபவமும் அவனுக்காக, கைங்கரியமும் அனுபவத்துக்காக. இந்த பரார்த்த கைங்கரியத்தை தான் நம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா 259 திருவாய்மொழியில் அறுதியிட்டார். 353 திருவாய்மொழியில் பிரார்த்திக்கிறார், எம்மா விட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதவர்ப்பு தலை சேர் தொல்லை, கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவது இதே. அடியனுடைய பிரார்த்தனை ஒன்னே ஒண்ணுதான், இப்போ மத்த எதுவும் வேண்டாம், எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம், கைவல்யம் வேண்டாம், மோட்சமே கூட வேண்டாம், மூணு வேண்டாம். பின்ன எதுக்குத்தான் இங்க வந்திருக்கீர்னால், செம்மா பாத பற்பு தலை சேர்த்து ஒல்லை, உன்னுடைய செவந்த திருவடி எடுத்து அடியனுடைய தலையில வைக்கணும், அந்த தலையும் திருவடியும் மாறாம ஒட்டிட்டு அப்படியே இருக்கணும். இதுதான் அடிய பிரார்த்தனை. இதனால உனக்கு என்ன கிடைக்கும்னா, என்ன கிடைக்குமா, நான் சுதந்திரன் இல்லைங்கிறது நிச்சயமா எடுத்துள்ளியும். ஒரு ராஜாவுனுடைய பாதுகை எடுத்து என் தலையில இருந்துட்டால் அப்ப நான் அடிமைங்கிறது நிச்சயம் தானே. ஏன்னா அப்பப்ப இவனுக்கு ஒரு பாம்பு படம் எடுக்கிற மாதிரி நான் சுதந்திரன் சுதந்திரங்கிற எண்ணம் வந்துட்டே இருக்கும். நான் தனி, நான் யாருக்கும் அடிமை இல்லை, நான் யாரையும் சார்ந்தவன் இல்லைன்னு பிடிக்காத ஒரு மட்டமான எண்ணம் தலை தூக்கிட்டே இருக்கும். இது ஜீவனுக்கே இருக்கிற வழக்கம். அது ஏன் வருது? ஞானத்தாலே. இவனுக்கு ஞானம் இருக்கவே, அதே அந்த கடிகாரத்துக்கு அந்த எண்ணம் வராது பாருங்க. எனக்கு ஞானம் இருக்கவே தானே அந்த எண்ணம் வந்துட்டு இருக்குப்போ, அதை போறதுக்கு என்ன தெரியுமா வழி? இதுக்குத்தான் சட்டாரி அப்பப்ப வாங்கிக்கிறோம், ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக்கிறோம், ஆச்சாரியர்களுடைய தீர்த்தத்தை வாங்கிக்கிறோம், அவர்கள் உண்ட மிச்சல சாப்பிடுறோம், இலை எடுக்கிறோம், எச்ச பரட்டுறோம், பசுமாட நன்னா அலம்பி விடுறோம், சாணி எல்லாம் எடுத்து முழுகிறோம், எல்லார் காலையும் அலம்பி விடுறோம், அவாவால் திருவடியில விழுந்து விழுந்து சேவிக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? இந்த மட்டமான பாம்பு தலையெடுக்கிறச்சே குட்டி குட்டி அடக்கிறது, அதுக்குத்தான் இது இத்தனை பண்ணிருக்கோம். போ இல்லன்னா தேவையில்லாத தூக்கி நிற்கும். நீ சுதந்திரன் இல்லே, நீ சேஷன்னு புரிஞ்சுக்கோ, சேஷன்னு புரிஞ்சுக்கோ, நீ ஒன்னும் தனியின் ஆணவ படவே படாதே. இப்ப மாடு நன்னா தேய்ச்சி குளிப்பாட்டு விடுனா போவோமா? கோமாதா பசு மாடு எல்லாம் சொல்லிருக்கும். ஆனா அது குளிப்பாட்டு விடுனா அது கொஞ்சம் ஈ எறும்பு எல்லாம் முச்சின்னு இருக்குப்போ. நீ தான் ஈ எறும்பு இல்லாத பாத்துட்டு இருக்கணும். கோமாதான்னு சொல்லிட்டு விழுந்து சேவிக்கிறார், பத்து ரூபா பணம் மட்டும் கொடுத்துருவார். ஆனா அதுக்கு அலம்பி விடு குடுப்பாட்டு விடுன்னா செய்ய மாட்டா. இருப்ப மாடு சாணி போட்டிருக்கோம், அது எவ்வளவு முக்கியம்? அதை வச்சுருந்தான் எச்ச புரட்டுறதோ, பாத்திரம் சித்த பண்றதே அதை வச்சுருந்தான், புளி சாணி போட்டுத்தான் பாத்திரத்தையே சுத்தம் பண்ணி ஆகணும். ஆனா அது போய் எடுப்பமானால் அது நான் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கேன், அவர் எடுத்துன்னு வந்து கொடுப்பார், எடுத்துன்னு வந்தப்பறம் நான் சுத்தம் பண்ணி போயிருவார். ஆனா இவர் போய் அந்த வீதியில அது சாணி போட்டிருக்கனா குனிஞ்சு எடுத்துருவாரால் சுத்து முத்தும் பார்ப்பார், யாரும் பாக்கலன்னா. அது என் பெருமைக்கு நான் குனிஞ்சு சாணி எடுக்க முடியுமான்னா போச்சுப்போ, போச்சுன்னா ஆணவன் தலை தூக்கி நிக்கிறதுன்னு அர்த்தம். இத குற்றத்துக்கு தான் இந்த கைங்கரியத்தை சொல்லிட்டே இருக்கான். ஆக அந்த கைங்கரியம் பண்ண பண்ணத்தான் சேஷத்துவம் புடம்போட்ட தங்கத்தை போல் ஆகும். ஒரு மாணிக்கம் இருக்குன்னால் அதனா பளபளப்ப ஏத்துற பாருங்க, அது ஏத்துறது எப்படி? இப்போ கைங்கரியம் பண்ண பண்ணத்தான் அது ஏறும். அப்ப சேஷத்துவம் முக்கியம், சேஷத்துவத்துக்கு தகுந்த கைங்கரியம் முக்கியம், அதுவும் சரி. இப்ப கடைசி சேஷத்துவத்தினுடைய எல்லைக்கு வந்திருக்கும். சேஷத்துவத்தின் எல்லை என்ன தெரியுமோ? பகவானுக்கு சேஷன்னு புரிஞ்சுக்கிறத விட பாகவதர்களுக்கு சேஷன்னு புரிஞ்சுக்கிறது, பகவானுக்கு அடியான்னு தெரியறத விட பாகவதர்களுக்கு அடியான்னு புரிந்து கொள்வது. அதே நம்மாழ்வார் சொல்லிட்டு போனார், அடியன் சேஷன் செம்மாபாத பருப்பு தலை சேர்த்தொல்லை தனக்கேயாக எனக் கொள்ளு மீதே எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பே எனக்கே ஆட்ச எக்காலத்துவென்னு என் மனக்கே வந்து இடைவீடின்னி மன்னி தனக்கேயாக எனக் கொள்ளு மீதே எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பே. மூணு விஷயம் சொல்றார் ஆழ்வார். எனக்குன்னு இருக்கிறது ஒரு ஒரு வகை, எனக்கும் புறத்தியாருக்குன்னு இருக்கிறது ஒரு வகை, புறத்தியாருக்குன்னே இருக்கிறது ஒரு வகை. மூணு விதமா மனுஷால பாத்துட்டு இல்லையா? எதுவா இருந்தாலும் எனக்கே எனக்கே சமயம் ஏதாவது பணம் கொடுத்து வாங்கிக்கோ, இல்ல இலவசமா கொடுத்தா வாங்கிக்கிறேன். இப்போ இலவசமா கொடு ரெண்டு கொடுக்குறீரா, அதையும் ரெண்டு கேட்டுறா பாருங்க. இதெல்லாம் எனக்கே சுவார்த்தத்தா சுவார்த்தத்தா. இலவசமா எதை கொடுக்க போனாலும் ஒன்னு இவா வாங்கிப்பா வலது கையால, இன்னொன்னு இடது கையால கேட்பா, எதுக்கு என்ன வீட்டுல ஒருத்தர் விட்டுட்டு வந்திருக்கேன் அவருக்குன்னு வா, வந்து வாங்கிட்டு போக கூடாதான் குடுக்கறோம் இல்லையா, இலவசமா கொடுத்துட்டு போங்களேன். அப்ப எதுவா இருந்தாலும் எனக்கு எனக்கு, நாம ஒண்ணு செஞ்சிடக்கூடாது, நாம அனைத்தையும் பெற்றுக்கொள்ளணும்னே நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையோ. அப்ப தனக்குன்னு இருக்கிறவா ஒத்தர், ரெண்டு நானும் சாப்பிட்டுட்டேன், நானும் நன்னா இருந்துட்டேன், புறத்தியாருக்கு கொடுக்கறேன் சார், நான் ஒரு 75% வச்சுக்கிறேன், ஒரு 25% புறத்தியாருக்கு கொடுக்கறேன், இப்படின்னு சொல்றது கூட தேவையில்லை. இது ரெண்டாவது வகை. மூணாவது வகை இருக்கா? எனக்கு தேவையில்லை சாமி, எதுவா இருந்தாலும் புறத்தியா எடுத்துக்கிட்டேன். இதுதான் பரார்த்தம் அர்த்தம். அப்ப பிறருக்குன்னே இருப்பவன் தனக்கும் பிறருக்குமாக இருக்கும் அவன் தனக்கேயா இருக்கிறவன். இப்படி மூணு வகை தெரியுது இல்லையா? இப்போ இதுல சேஷத்துவம் புரிஞ்சவன் எப்படி இருக்கணும்னா, இந்த கடிகாரம் தனக்காக இருக்குமா தனக்கும் பிறருக்குமா இருக்குமா? ரெண்டுமே இல்ல, பிறர்க்காகவே இருக்கும். இந்த மாலை தனக்கா இருக்குமா தனக்கும் பிறர்க்கா இருக்குமா? ரெண்டுமே இல்ல, பிறர்க்காகவே இருக்கும். சந்தனம் தனக்கா இருக்குமா தனக்கும் பிறருக்குமா இருக்குமா? ரெண்டும் இல்ல, பிறர்க்காகவே இருக்கும். அப்போ இந்த சந்தனமோ குசுமமாகிற மாலையோ மற்றும் எந்த பொருள்களோ பிறர்க்காகவே இருக்கோல்லையோ, அதே போல இந்த ஜீவாத்மா பகவானுக்காகவே இருக்க வேண்டும் அப்படிங்கறதா சேஷத்தனுடைய அர்த்தமே. தனக்கேயாக எனக்கொள்ளும் இதே, எனக்கே கண்டனை, யான் கொள் சிறப்பே. எனக்கா என்ன கொடுக்க கூடாது பெருமாள், எனக்கு அவனுக்குமாகவும் கொடுக்க கூடாது, தனக்கேயாக அவனுக்கேயாக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாம் பத்து மூணாம் திருவாயுமில பிரார்த்தித்தார், ஒன்பதாம் திருவாயுமில பிரார்த்தித்தார், மூணாம் பத்து மூணாம் திருவாயுமில் வந்தது. அனைத்து கைங்கிறமும் அடியும் பண்ணணுங்கிறதே, ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். தெளிபுரறி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கே, சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசித சகலவிதமான கைங்கிரங்களையும் பண்ண வேண்டும். எக்காலத்திலும் எத்தேசத்திலும் எந்த படிகளிலும் எல்லா விதமான கைங்கிரத்தையும் அனைத்தையும் பண்ண வேண்டும். இதைத்தான் ராமானுஜர் பிரார்த்திக்கிறார். சேஷதைக ரதிரூப நித்தியகிங்கரோ பவானி, கத்தியத்ரயத்துல நம்பெருமானிடத்துல பிரார்த்திக்கிறார். அசேஷ சேஷதைக ரதிரூப, ஒன்று மிச்சம் விடாமல் அனைத்து கைங்கரியம். எப்படி கைங்கரியம் பண்ணணுமா? நம்ம இந்த கோவிலுக்கு வந்திருக்க முடியும், இங்கே புல்லெல்லாம் வளர்ந்துருக்கே, அதை எடுத்து விடணுமாமே. சரி சாமி நான் பண்றேன். அங்க கொஞ்சம் வெள்ளை அடிக்கணும் போல் இருக்கே இப்போ. சரி சாமி அதை அவர் பண்ணுவார். அது அந்த புறா எல்லாம் எச்சம் விட்டு இருக்கு போல் இருக்கே. சரி அவர் பண்ணுவார். உள்ள வந்தோடனே வரிசையா இங்க இருக்கிற அதிகாரிகள்லாம் ஒவ்வொன்னா சொன்னா, முதல்து சொல்றச்சே நான் பண்ணேன்னு சொன்னேன், ரெண்டாவது வந்தவுடனே கொஞ்சம் புருவத்தை நெரிச்சேன், மூணாவது வந்தவுடனே கண்ணே பஞ்சடைஞ்சு போச்சு, நாலாவது வந்தவுடனே ஓஞ்சி உட்கார்ந்து விட்டு, இவ்வளவு பெரிய கோவில் எல்லாம் நம்மால பண்ண முடியுமா? ஏதோ ஒரு காரியம் பண்ணு, ஒரு கைங்கிரம் பண்ணுனா பண்ணுவேன்னால் ஆழ்வார் சொல்றார், ஒன்னும் கவலைப்படாதே. அவர் என்னென்ன சொல்றாரோ எல்லாத்தையும் நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன்னு சொல்லு, நானே பண்றேன்னு சொல்லு, யார் பண்ணுவாருங்கிற சந்தேகத்துக்கு இடம்விடாதே. அடியேற்கேன்னு சாமி, நீ இருக்க நீர் ஒத்தரே ஒத்தர தான் இருக்க, அடியேற்கேன்னு இல்லையா, பண்றேன் பண்றேன்னா முடிஞ்சிருமானால் எப்படி, யாரு நாம பண்றது இல்லையா, அவர் தானே முடிச்சு வச்சாகணும். இப்போ அப்ப அந்த தைரியம் இருக்குன்னா அந்த நம்பிக்கை வந்துதான் நம்ம தொடங்கி ஆக வேண்டும். இதத்தான் ஆழ்வார் சொல்லச்சே, இன்னது இன்னதுன்னு கேள்வி கேட்டு இருக்காதே, எத்தனை கைங்கரியம் வந்தாலும் பண்ணு, பண்ண பண்ணத்தான் அது சிறக்கும். அந்த கைங்கரியம் அவனுக்காக புரிஞ்சுக்கோ. எல்லா தேசத்திலும் எல்லா காலத்திலும் எல்கா படிகளுமான அனைத்து கைங்கரம் அசேஷ சேஷதைகர் அதிரூப நித்த கிங்கரோ பவானி, தேவதற்கடியே நித்த கிங்கரனாக இருக்க வேண்டும் தான் ராமானுஜர் பிரார்த்தித்தார். திவ்ய தேசம் தோறும் போய் அத்தனை கைங்கரத்தையும் அவர் ஏற்படுத்தியும் வச்சாரோ இல்லையோ. அப்ப நம்மாழ்வார் கோஷரத்திலிருந்தும் ராமானுஜருடைய சீசூக்தியிலிருந்தும் கைங்கரமே பண்ணி கொண்டிருக்க வேண்டும் தெரிஞ்சது, பண்ணிடுவோம். ஆனா பகவானுக்கு கைங்கரம் பண்ணுன்னா கூட ஒத்துணுடுவோம், ஏன்னா அவர் ரொம்ப பெரியவர், நான் ரொம்ப தாழ்ந்தவன். அவருக்கு அடிமையா இருக்கிறது நல்லா ரசிக்கிறது சாமி, இனிமையா இருக்கு. இப்போ நான் வண்டி ஓட்டுறவன் வச்சுங்களேன், யாரோ ஒருத்தர்கிட்ட நான் வேலை பார்க்கறேன், இப்போ அதுவாளுக்கு ரொம்ப பெரியவனிடத்துல வேலை பார்த்தா பெருமையா இருக்கும். ஒரு பெரிய பாட்டுக்காரரா இருக்கார், அவர் ஒரு பெரிய முதலாளியா இருக்கார், அவர் பெரிய தொழிற்சாலை எல்லாம் வச்சிருக்காருனா, அவ பேசிக்கு சேவை சொல்லுவா, நான் அவர்கிட்ட வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையோ. அதே 15,000 ரூபாய் சம்பளத்தை இன்னொரு சாமானியப்பட்டவர் கொடுத்து அவர்கிட்ட இவர் வண்டி ஓட்டினா கூட அவ்வளவு சந்தோஷமா சொல்லிக்க மாட்டார், அடுத்த இடத்துக்கு போயிடலாமான்னு பாத்துட்டே இருப்பார். அவரும் 15,000 தான் கொடுக்கிறார், இவரும் 15,000 தான் கொடுக்கிறார், அவர் இன்னும் 2 மணி நேரம் கூட வேலை வாங்குறார், இவர்கிட்ட கொஞ்சம் தான் வேலை இப்போ. ஆனா ஏன் சொல்லி, அது என்னதான் இருந்தாலும் பெரியவனுக்கு வேலை பார்த்தா சந்தோஷமா சொல்லுவேன் சாமி, இதான உலக இயல்பு. அப்ப பகவானுக்கு நீ அடிமைன்னு சொன்னா நன்னா வருவா, ஆனா எங்க தெரியுமா அதுல உண்மை போயிடும், அதுல எங்க உண்மை இருக்காது தெரியுமோ. பகவானுக்கு அடிமைன்னா இவன் ஏன் ஒத்துண்டான்னா, அடிமைத்தன மனசுல பட்டு இல்ல, அவர் ரொம்ப பெரியவருங்கிறதுக்காக ஒத்துணுட்டாமா. ஆனா அதே வந்து அந்த பெருமானுக்கு பக்கத்துல நம்மாழ்வார் இருந்து கொள்ளிருக்காரு, அவருக்கு பக்கத்துல ராமானுஜர் இருக்காரு, பல பாகவதோத்தமர்கள் எல்லாம் வந்திருக்காரு, அவர்களுக்கு கைங்கரியம் பண்றியானா, அவளும் மனுஷா நானும் மனுஷா, அவரும் வேட்டி கட்டிக்கிறார் நானும் வேட்டி கட்டிக்கிறேன், அவரும் நெத்தி கட்டுகிறார் அவரும் சாப்பிடுறார், அவருக்கு வயத்த வலி வருது எனக்கும் வயத்த வலி வருது, பாரு அவர் ஒண்ணு தெய்வ பிறவியா எல்லாம் இல்ல. அப்படி இருக்கிறச்சே நான் எப்படி அவரை பண்ணணும்னால் போச்சு. அப்ப சேஷத்துவத்தை இவன் ஒழுங்கா புரிஞ்சுக்கலேன்னு அர்த்தம். அதனாலதான் பெருமான் என்ன வர பண்றார், எனக்கு அடிமைங்கிறதோட நின்று பிரயோஜனம் இல்லையே, என் பக்தர்களுக்கு அடிமை வரைக்கும் நீ வரணும். இதத்தான் தச்சேஷத்துவத்தை விட ததிய சேஷத்துவம்னு சொல்லுவார். தத்து சேஷத்துவம்னா பகவானுக்கு அடிமை, தத்து பகவான், தச்சேஷத்துவம் பெருமானுக்கு அடிமை, ததியர்கள்னால் பகவானுடைய பக்தர்கள், பகவானுக்கு பாகவதர்கள், பரம சாத்விகர்கள், நல்ல பக்தர்கள், அவர்களுக்கு அடிமையா இருக்க வேண்டும் இல்லையோ. அப்பதான் நன்ன கிரயம் போச்சுன்னு அர்த்தமா. போத்தர் வீடு ஒத்துறது, அந்த வீட்டை நல்லா வெள்ளை அடிக்கிறார், போன வந்து பூச்சிறார், வாடகை விட்டுருக்கார், விட்டு அன்னைக்கு தப்பா போச்சு, அன்னிலேருந்து அவராலே உள்ள வர முடியல. ஒருத்தரது வீடுங்கிறது எப்ப தெரியுமோ நன்னா நிக்கும். இப்ப ஒரு பொருள் நீங்க எனக்கு பரிசு கொடுக்கலன்னு வச்சுங்களேன், ஒரு வேட்டியே வச்சு கொடுத்து வேட்டியே நான் வாங்கிட்டேன், இப்போ உங்க கண்ணு முன்னாடி இன்னொரு சாமி வர்றார், சாமி ரொம்ப நாள் ஆச்சு வேட்டியே உடுத்திக்கலன்னார், இந்த வேட்டி அவர்கிட்ட கொடுக்க போறேன். சாமி நான் நீர் உடுத்திக்கிறதுக்காக வேட்டி கொடுத்தேன், ஏன்னா உடனே அவர்கிட்ட கொடுக்குறீன்னா போச்சு, இப்ப கொடுத்ததே தப்புன்னு அர்த்தம். இது